நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ரவிக்குமார் அவர்களே.
வணக்கம்.
கொரோனா வைரஸை பொறுத்தளவரை அது உலக அளவில் கடுமையான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அது பலத்த பொருளாதார பாதிப்பை, நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இருக்கட்டும், கொரோனா வைரஸ் எப்படி அடித்தட்டு மனிதர்களை, கடனிலை மனிதர்களை அதிகமாக பாதித்துள்ளது அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க, பேசி வர்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? எல்லாரையும் தானே பாதிச்சிருக்கு இல்லையா?
அனைவரையும் இது பாதிக்கிறது தான். இயற்கை பேரிடர்களும் கூட அனைவருக்கும் பொதுவாக தான், எல்லாரையுமே தான் அது பாதிக்கு. இயற்கை வந்து பேதம் பாராட்டுவதில்லை. அதே போல தான் இப்படியான நோய் தொற்றுகளும் எல்லோரையுமே சமமாகத்தான் பாதிக்கின்றன. என்றாலும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வசதி பணக்காரர்களுக்கு இருக்கிறது, மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வசதி ஏழை எளிய மக்களுக்கு இருப்பதில்லை. இந்த நோய் தொற்று முதல்ல விமான பயணிகளுக்கு, அவர்கள் மூலமாக தான் இந்தியாவுக்குள் வந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதிகமாக இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறவர்கள் குடிசை வாழ் மக்களாக இருக்கிறார்கள். மும்பையில எடுத்துக்கொண்டாலும் தாராவியில இருக்கிற குடிசை பகுதி மக்களுக்கு மிக அதிகமாக இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுபோலவே சென்னையிலே பார்த்தாலும் ராயபுரம், திருவிக்க நகர், கோடம்பாக்கம் பகுதியிலே இருக்கின்ற ஏழை மக்கள், இவர்களைத்தான் இது அதிகமாக பாதித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கான சமூக இடைவெளியை அவர்களால் பேண முடிவதில்லை. அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்நிலை அவ்வளவு நெருக்கமாக அவர்கள் வாழ சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளிலே தனிமைப்படுத்திக் கொள்வதற்கோ சமூக இடைவெளியை பேணுவதற்கான வசதிகளோ இல்லை. எனவேதான் இந்த மக்களிடையே இது அதிகமாக பரவி இருக்கிறது. இன்றைக்கு கோயம்பேடு காய்கறி சந்தையிலே கூட தொழிலாளர்களாக இருந்தவர்கள் பெரும்பகுதி அடித்தட்டு மக்கள் தான், பட்டியலின மக்கள் தான். அவர்கள் தான் இன்றைக்கு இந்த நோய் தொற்றுக்கு அதிகம் ஆளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த நோய் கிருமி அனைவரையும் சமமாக பாதித்தாலும் அந்த பாதிப்பு என்பது அடித்தட்டு மக்களுக்கே அதிகமாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் அப்படித்தான் அது இருந்திருக்கிறது, இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது.
தமிழ்நாட்டில் மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகளை திறக்கும்போது பரவாத கொரோனா முடிதிருத்தும் கடைகளை திறந்தால் பரவிவிடுமா என்று நீங்கள் தமிழக அரசை விமர்சனம் செய்திருந்தீர்கள். முடிதிருத்தும் கடைகளை திறக்கக்கூடாது என்று அரசு சொல்லும்போது ஏன் அதில் பாகுபாடு இருப்பதாகவோ அல்லது அவர்களுக்கு எதிரானது என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்?
நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் தமிழக அரசு 34 விதமான கடைகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு அந்த கடைகள் எல்லாம் திறந்து செயல்படுகின்றன. அவர்கள் அதற்கான சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல இந்த முடிதிருத்தும் நிலையங்களுக்கும் சில விதிமுறைகளை வகுத்திருக்கலாம். ஒரு கடையில ஒரு சமயத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் முடிதிருத்த வேண்டும், முடிதிருத்துகிறவர் கையுறை அணிந்து கொள்ள வேண்டும், முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும், அல்லது மருத்துவ பணியாளர்களை போல முழு பிபிஇ கிட் கூட அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஏனென்றால் இது மற்ற தொழில்களைப் போல அல்ல, இது நெருக்கமாக மனிதர்கள் நின்று இந்த தொழிலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதனால் இதிலே நோய் தொற்றுவதற்கான ஆபத்து அதிகம் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். ஆனால் அவர்களை மட்டும் தொழில் செய்ய விடாமல் தடுத்துவிட்டு மற்றவர்களை தொழில் செய்ய அனுமதிப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே 200,000 முடிதிருத்தும் கடைகள் இருக்கின்றன. 500,000 ஊழியர்களுக்கு மேல் அதிலே பணிபுரிகிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டினியால் மடிகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பல பேர் இந்த பொருளாதார அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிற செய்திகள் எல்லாம் வருகின்றன. எனவே இந்த முடிவில் ஒரு பாரபட்சம் இருக்கிறது, ஒரு பாகுபாடு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த சமூகம் எப்படியாவது நாசமாக போனால் எங்களுக்கு கவலை இல்லை என்று அரசு நினைப்பது போல இருக்கிறது. அதுதான் வேதனை அளிப்பதாக இருக்கிறது.
அடுத்து, இந்த கொரோனா வைரஸ் தலித் மக்களுக்கு எதிரான தீண்டாமையை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது, ஸ்டிக்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெறுப்புணர்வை அது விதைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படிப்படுகிறது? அதாவது, தலித் மக்களுக்கு எதிரான தீண்டாமை கொரோனா வைரஸ் காலத்தில் அதிகரித்திருப்பதாகப்படுகிறதா?
தமிழ்நாட்டிலே அண்மைக்காலமாக இந்த தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடி முயற்சிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஒரு காரணமாக இருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையில பணிபுரிந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு திரும்பியதற்கு பிறகு அவர்களிடம் நோய் தொற்று கண்டறியப்பட்டு அவர்கள் சிலர் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் அரசாங்கத்துடைய தனிமைப்படுத்தப்படும் வசதிகளிலே அங்கேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கியிருந்த வீடுகள், அந்த தெருக்கள் இன்றைக்கு கண்டெய்ன்ட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு அவையெல்லாம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஏற்கனவே கிராமங்களில் இருந்த சாதிய பாகுபாடு என்பது இன்றைக்கு ஆழமாகி இருக்கிறது. அந்த தெருக்களிலிருந்து வருகிறவர்களுக்கு பொருட்கள் கொடுக்க மாட்டோம், உங்களால் நோய் தொற்று வந்துவிடும் என்று சொல்வது, அவர்கள் மாடுகள் வைத்து பால் கறந்தால் அந்த பாலை வாங்க மாட்டோம் என்று திருப்பி அனுப்புவது, அதுபோல அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் தர மறுப்பது, அவர்களுக்கான குடிநீர் வசதிகளை கூட தடுப்பது, இப்படியான பல விதங்களிலே இந்த பாகுபாடு என்பது இன்னைக்கு வெளிப்பட துவங்கி இருக்கிறது. அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அங்கே வன்முறையாக அது வெளிப்படுகிறது. இதை நான் மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அவருடைய கவனத்துக்கும் எடுத்துச் சென்றிருக்கின்றேன். இந்த கொரோனா நோய் தொற்று தொடர்பான பயம், மனிதர்கள் எல்லோருக்குமே இந்த பயம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்த பயம் வந்து ஏற்கனவே இருந்த சமூக பாடுபாட்டை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஆழமாகாமல், இது நிரந்தரமாகி விடாமல் தடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை நான் உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கின்றேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர், எழுத்தாளர், இலக்கியவாதி டி ரவிக்குமார் அவர்கள். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கருத்து வெளியிட்டுள்ளார். இப்போ தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிட்டால் கூட சுமார் 30,000 கோடி ரூபாய் வருமானம் தமிழக அரசுக்கு ஆண்டுதோறும் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் வருகிறது. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு சாத்தியம் என்று உங்களுக்கு படுகிறதா?
முழு மதுவிலக்கு சாத்தியமா என்பதை விட தேவையா என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்பதே சரியாக இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் அதற்கு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலேயே மதுவிலக்கு கொள்கையை அரசு கடைபிடிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கத்தினுடைய 5 ஆண்டு திட்டங்களிலே இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இதற்கான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 3-5 ஆண்டு திட்டங்களிலே இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை அரசாங்கமே மேற்கொண்டது. ஆனால் பல்வேறு மாநில அரசுகள், எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது, எனவே எங்களை மதுக்கடைகள் திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டபோது இதற்காக மத்திய அரசு ஒரு கமிட்டியை அமைத்தது. அந்த குழு ஏறத்தாழ ஒரு 2,000 பக்கங்களுக்கு ஒரு அறிக்கையை அளித்தது. அந்த அறிக்கையிலும் கூட மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றுதான் அந்த அறிக்கையில பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு இடையிலேயே பல்வேறு மாநில அரசுகள் மதுக்கடைகளை திறப்பது என்ற முடிவுக்கு வந்தபோது மத்திய அரசு இந்த பிரச்சார நடவடிக்கைகளை கைவிட்டு அதுவும் இதை பாராமுகமாக வேடிக்கை பார்க்கிற அரசாக மாறிவிட்டது. 1970 முதல் மதுக்கடைகள் பெரும்பாலான மாநிலங்களே திறக்கப்பட்டது, தமிழ்நாட்டிலும் திறக்கப்பட்டது. இது எதனால் நேர்ந்தது என்று சொன்னால், மாநில அரசுகளுக்கு உரிய நிதியை மத்திய அரசு கொடுக்காமல் இருந்ததால் நேர்ந்தது. மாநில அரசுகள் நிதி பற்றாக்குறையிலே திண்டாடியதால் நேர்ந்தது. வேறு எந்த காரணத்தையும் அவர்களால் இதற்கு சொல்ல முடியவில்லை. இந்த நிதி என்கிற ஒரு அம்சத்தையும் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால், இன்றைக்கு தமிழக அரசு இந்த முழு அடைப்புக்கு முன்னால் நாள் ஒன்றுக்கு சுமார் 90 கோடி ரூபாயை இந்த மது விற்பனை மூலம் ஈட்டியது என்று சொல்லப்பட்டது. இந்த 90 கோடி ரூபாய் ஒரு பெரிய வருமானம்தான். இன்றைக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த மதுக்கடைகள் மூலமாக வருகிற வருமானத்தை வேறு வழிகளில் ஈட்டுவதற்கு நாங்கள் திட்டமிட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சாத்தியமே இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. இதை வேறு வகையினங்கள் மூலமாக இந்த வருமானத்தை ஈட்டிவிடலாம், அதுக்கு எங்களுக்கு 2 ஆண்டுகள் தேவை என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 ஆண்டுகளை அவர்கள் பல்லை கடித்துக்கொண்டு கடத்தினால் நிச்சயமாக இந்த மதுக்கடைகளை இல்லாமல் இந்த வருமானத்தை ஈட்டிவிட முடியும். இந்த பொருளாதார கணக்கை எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால், இன்றைக்கு மதுவினால் வருகிற வருமானத்தை விட அந்த மது ஏற்படுத்துகிற கேடுகளால் அரசுக்கு ஏற்படுகிற செலவினம் மிக அதிகம். உதாரணத்துக்கு மக்களுடைய பொது சுகாதாரத்தின் மேல் இது ஏற்படுத்துகிற சுமை. ஒவ்வொரு தனி மனிதரும் குடிநோயாளி ஆகும்போது அவருடைய வாழ்நாளே குறைந்து போகிறது, பல ஆண்டுகள் குறைந்து போகிறது. இதனால் அரசுக்கு ஏற்படுகிற மனிதவள இழப்பு, இவற்றை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் மருத்துவத்துறைக்கு, பொது சுகாதாரத்துறைக்கு எவ்வளவு அரசு செலவிடுகிறது என்கிற கணக்கையும் மனிதவள இழப்பையும் கணக்கிட்டு பார்த்தால் இந்த மதுவினால் ஈட்டுகிற பணத்தை விட மிக அதிகமாக பல மடங்கு அதிகமாக அது இருக்கிறது. எனவே இது தற்காலிகமாக ஒரு வருமானம் வருவது போல தோன்றினாலும் தொலைநோக்கிலே மிகப்பெரிய இழப்பைத்தான் இந்த மது ஏற்படுத்துகிறது. எனவே இந்த மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு தற்காலிக ஒரு நிலையை மட்டும் கவனத்தில் கொண்டு சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷியல் பொசிஷனாக அவர்களுடைய அதிகாரபூர்வமான நிலைப்பாடாக இருக்கும் என்று நான் கருதவில்லை.
தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மதுபான கடைகளை திறந்த தமிழக அரசை விமர்சனம் செய்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார். கடைகளை திறக்க கூடாது என்று வலியுறுத்தி நடிகர் கமல்ஹாசன் நீதிமன்றம் சென்றிருந்தார். நீங்கள் நடிகர் ரஜினிகாந்தை விமர்சனம் செய்கின்றீர்கள், நடிகர் கமல்ஹாசனை பாராட்டுகின்றீர்கள். இருவருமே மதுக்கடைகளை எதிர்த்துதான் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். ஏன் இப்படியான இரட்டை போக்கு?
திரு கமல்ஹாசன் அவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். முதலிலே அதை எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதற்கு அடுத்த நாள் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில நாங்கள் மீண்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இதனிடையில திரு கமல்ஹாசன் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில பல பேரும் வழக்கு தொடுத்திருந்தார்கள். அவரும் ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில அந்த வழக்கிலே தன்னை இணைத்துக் கொண்ட கட்சியாக மக்கள் நீதிந்தார். இந்த நிலையில இதுவரை எந்த கருத்தையும் சொல்லாத இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமல்ஹாசன் அவர்கள் வழக்கு தொடுத்து தடை பெற்று அவருக்கு பாராட்டு வந்த காரணத்தினால் அதை பொறுக்க முடியாமல் தான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அந்த கருத்தும் கூட எப்படி சொல்கிறார் என்றால், இந்த மதுக்கடைகளை திறந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சி கனவையும் மறந்துவிட வேண்டும் என்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மதுக்கடைகளை திறக்கவில்லை என்றால் அதிமுக தான் திருப்பி ஆட்சிக்கு வரும் என்று அவர் சொல்கிறார். இது பாஜகவினுடைய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. பாஜக அரசு மத்தியிலே இருந்து கொண்டு உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை திறக்கலாம் என்று சுற்றறிக்கையை அளித்துவிட்டு தமிழ்நாட்டில இருக்கிற பாஜகவர்கள் அரசியல் லாபத்துக்காக இங்கே மதுக்கடைகளை திறக்க கூடாது என்று பேரளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பாஜக ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்ததற்கு பிறகு கமல்ஹாசன் அவர்கள் இதிலே நீதிமன்றத்துக்கு நடைபெற்று அவருக்கு பாராட்டு வந்ததற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் இதிலே ஒரு கருத்தை இருக்கிறார். அந்த கருத்து உள்ளபடியே உளப்பூர்வமாக மக்களுக்கு எதிராக தெரிவித்த கருத்து என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கருத்தை நான் கண்டித்தேன்.
மிக சிறப்பாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இ வேஸ்ட் தொடர்பான தமிழக அரசு கொள்கை உங்களால் தான் உருவானது. இந்த பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பின்னணியோடு அந்த தகுதியோடு எந்த மாதிரியான ஒரு கொள்கை வடிவம் அல்லது கொள்கை இந்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தில் உதிக்கிறது படுகிறது?
நான் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை இரண்டு விதமாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளிலே அது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்து சில கொள்கை முடிவுகளை இயற்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது. சட்டமன்றத்தில் அப்படித்தான் அந்த இவேஸ் பாலிசி முதலானவற்றை கொண்டு வந்தேன். அடுத்தது, தொகுதியிலே மக்களுக்கு பணியாற்றுகிற விதத்தில் இன்னும் பரவலாக ஜனநாயகபூர்வமாக அதை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது. இப்பொழுது நாடாளுமன்ற பணிகளை பொறுத்தளவில் நான் எவரும் இது கவனிக்காத பொருட்படுத்தாத விஷயங்களை அதிக கவனத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக பெண்களுடைய சுகாதார பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் நாடாளுமன்றத்தில் பெண்களுடைய மாதவிடாய் காலத்துக்கான விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினேன். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மெனோபாஸ் பாலிசி, அவர்களுக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மெனோபாஸினால் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கான ஒரு கொள்கையை இந்திய அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். அது தொடர்பாக பதிலளிக்கும் போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இராணி அவர்கள், தான் 6-7 ஆண்டுகளாக மத்திய அமைச்சராக இருப்பதாகவும், ஆனால் இந்த காலத்திலே எந்த ஒரு உறுப்பினரும் இப்படியான ஒரு கேள்வியை ஒரு பிரச்சனையை இந்த அவையிலே எழுப்பவில்லை, அந்த உறுப்பினருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் என்று எனக்கு பாராட்டு தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக உடனடியாக நாங்கள் எதுவும் பரிசீலிக்கவில்லை, ஆனால் நிச்சயமாக இது பரிசீலனைக்குரிய ஒன்றுதான் என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். எனவே இதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி இங்கே இருக்கிற இந்திய பெண்களுக்கான ஒரு மெனோபாஸ் பாலிசியை உருவாக்குவதற்கான ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து அந்த ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருக்கின்றேன். அடுத்ததாக பட்டியலின மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், இவர்களுடைய நலன்கள், அவர்களுக்கு ஆதரவான சட்டங்கள், அவை சரியான நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றேன். தொடர்ந்து விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது என்பதையும் திட்டமிட்டிருக்கின்றேன். நிச்சயமாக சிலவற்றில் நான் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறேன்.
மிக்க நன்றி ரவிக்குமார் அவர்களே. பெண்கள் நலம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நலம் தொடர்பான உங்கள் கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி, நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.